இந்த சீவன் முத்தர்கள் பதினோராம் சூத்திரத்திலே சொன்ன அவன் அவனோடு ஒன்றுபட்டு தன் செயலெல்லாம் அவன் செயல் என்று பத்தாம் சூத்திரத்தில் சொன்னவாறு நின்று பாசம் பற்றறக்கடியப்பெற்று அவனுடைய உபகாரங்களை எல்லாம் உணரப்பெற்று அந்த சிவானந்தத்திலே திளைத்துக் கொண்டிருக்கின்றார்களே அந்த சீவன் முத்தர்கள், அவர்களுடைய அறிவு இச்சை செயல்கள் ஒவ்வொரு சமயத்தில் உலகத்தில் வர நேர்ந்தால் எப்படி வரும்? இதுதான் அணைந்தோர் தன்மை கூறுவது, சிவத்தை அணைந்தோர் அவனை சார்ந்தோருடைய தன்மை கூறுவது. பன்னெண்டாம் திருமுறையும் அதை தான் சொல்கின்றது, பன்னெண்டாம் சூத்திரமும் அதை தான் சொல்கின்றது. என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க, எட்டாம் சூத்திரத்துக்கும் எட்டாம் திருமுறைக்கும் அப்படி ஒரு ஒற்றுமை, அது மாதிரி இது பன்னெண்டாம் சூத்திரமும் பன்னெண்டாம் திருமுறையும் அப்படி ஒரு ஒற்றுமை. பன்னெண்டாம் திருமுறையில் அந்த அணைந்தோர் தன்மை தான் பார்க்கிறோம் நாம. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சிவபெருமானுடைய சிவந்த தாமரை மலர் போன்ற திருவடியை கூட ஒட்டாமல் தடுக்கக்கூடிய மும்மலங்களையும் களைந்து, அதான் செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலங் கழி, அவற்றை களி சார ஒட்டாமல் தடுக்கக்கூடிய அந்த மும்மலப்பற்றை விடுத்து, ஏற்கனவே விட்டவர்கள் தான் அந்த நிலையை தொடர்ந்து தக்க வைப்பார்கள் சொல்றார். நோன்றால் என்றால் சுமக்கின்ற, எடுத்து சுமப்பானை என்றார் புடைநூல் ஆசிரியரும் எழுதுவார். என்னன்னா நம்மை தாங்கக்கூடிய திருவடி, அந்த திருவடி தான் தாங்குகின்றதுங்கிற உண்மை அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அதனால அந்த சொல்ல போட்டார், நம்ம பூமி தாங்கிட்டு இருக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனால் திருவடி தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக தோன்றுகிறேன். செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலங்களி, அந்த மும்மலங்களையும் நீக்கி அன்பரோடு மறி, இவர்களைப் போலவே அந்த சிவபெருமானுடைய ஏகனாகி இறைவனி நின்று அவன் செய்கின்ற உபகாரத்தை உணர்ந்து அவன் மீது அன்பு கொண்ட அந்த முத்து இன்பத்தை அனுபவிக்கின்ற அன்பர்களுக்கு ஏனைய சீவன் முத்தர்கள், அவரை தான் இங்க அன்பர் சொன்னார். அடிப்படை சரி நிலை கரிய நிலையில் இருப்பவர்கள் கூட இல்ல, அதே மாதிரி சிவமுத்தி இருப்பவர்கள் நிலையில் இருப்பவர்கள், அவர்களோடு சேருக அன்பரோடு கூடி. நேயம் மலிந்த அவர் வேடம், அன்பு மிகுந்த அவர்களும் அந்த சிவபெருமானின் அன்பை உணர்கின்றார்கள். அந்த சிவ வேடத்தை அவர்கள் தரித்திருக்கின்றார்கள். அந்த சிவ வேடத்தை, அந்த சிவ வேடத்தையும் சிவாலயத்தையும் அரணனவே தொழ வேண்டும். மால அற என்ற மயக்கம் அற்ற நிலையிலே, ஏன்னா மயக்கம் உள்ளவர்களுக்கு அதை சிவம்னே காண முடியாது. மயக்கம் அவர்கள் அற்றவர்கள், பிறவி மயக்கம் அற்றவர்கள், ஆகையினாலே அவர்கள் சிவபெருமான் சிவலிங்க திருமேனியை சிவாலயம்னு சொல்லும் போது கோபுரம் கூட தூளலிங்கம் தான் சொல்லுவோம். அதனால ஆலயம்னே சொல்லிட்டார். உள்ள மூலவர் மட்டுமல்ல, சிவாலயத்தை காண நேர்ந்தால் அதை சிவனவே தொழுவார்கள், சிவன் அடியார்களையும் சிவனவே தொழுவார்கள். நமக்கு மூணு உண்டு, உண்மை விளக்கத்தில் படிச்சிருப்பேங்க, குரு லிங்கம் சங்கமம் மூணு உண்டு. இங்க வந்து லிங்கத்தை சொல்லிட்டாரு, ஆலயம்னு சொல்லிட்டாரு, சங்கமத்தை வந்து சிவ வேடம்னு சொல்லியிருக்காரு. குருவை சொல்லலைனா இந்த சூத்திரத்தை உபதேசிக்கின்றாரே அந்த குருவை தொழ வேண்டும் என்பது சொல்லாமலே பெறப்படும் அல்லவா? ஆகவே இது சொல்லாமலே பெறப்படும், அது உண்மை விளக்கத்தில் அதை சொல்லியிருக்காரு. உற்ற ஆசான் லிங்கம் உயர் உயர் வேடம் பற்ற பாருங்க, அந்த சங்கமம்னு சொல்ற இடத்துல அடியார்கள், அடியார்கள் தான் பொருள். ஆனா அந்த இடத்துல பூரா வேடம் என்று நம்முடைய பல சாத்திரங்கள் இப்படி சொல்கின்றன. இங்கேயும் சங்கமம்னு ஒரு இடத்துல வேடமும்னு வந்தது. அதாவது உள்ளத்திலே சிவபெருமான் மீது பக்தி இருக்க வேண்டும் என்பதில் எந்த இரண்டாவது கருத்தும் கிடையாது. உள்ளத்தில் அவசியம் பக்தி இருக்கணும், ஆனால் அது உள்ளத்திலே பக்தி இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லி நம்ம சமயம் விதிக்கலை. புறத்தே அதற்குரிய சின்னங்களை தரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய சமய விதி அதுதான். சிவபெருமானை நாம் சொருப நிலையில் மட்டும் வைத்து வழிபடவில்லை, சிறப்பாக தடத்த நிலையிலே உருவநிலை வைத்தான் போற்றுகின்றோம். எனவே அந்த உருவநிலையில் வைத்து வழிபட வழிபாடு தான் எவ்வளவு முக்கியம். நான் சொல்றது ஒரு மாதிரி இருந்தால் நம்ம திருமுறைகளுக்கு வாங்க, ஏராளமான பாட்டுகள் அவனுடைய உருவநிலையை போற்றி போட்டிதான் இருக்கின்றன இல்லையா. சிவபெருமானுடைய வடிவத்தை சொல்லிதான் இருக்கின்ற ஒழிய சொரூப நிலையை மட்டும் போற்றக்கூடிய பாடல்கள்லாம் ரொம்ப குறையதான் இல்லையா. அதே மாதிரி சமய சின்னங்களை, சிவபெருமானை தவிர வேற ஒரு பொருளை சம்பந்த பெருமான் பாடியிருக்காருன்னா தெரிஞ்சிருக்கத்தான் இல்லையா. ஆகவே அந்த திருநீர் சிவமாகவே பாடியிருக்கின்ற அந்த திருநீற்று பதிகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பத்து பாட்டும் கடைசியில் உள்ள அந்த பயனர் எல்லாம் அந்த திருநீர் தான், அதுல வந்து பொருளே அதான் திருநீர் தான். திருநீரை விட்டு அங்க எங்க போகல இல்லையா. ஆகவே அந்த சிவபெருமானுக்கு தான் தெரியும் எந்தெந்த சாதனங்களை கொடுத்து நாமளை உயிர்க்க வேண்டும், அவனுக்கு தான் தெரியும், அவன் ஆகமங்களை விதித்திருக்கின்றான். அதனால அதுல நமக்கு ஆராய்ச்சி வேண்டாம். ஆகவே அந்த திருநீரையும் அந்த துராக்கத்தையும் அதனோடு கூடி அந்த சிவ வேடம், அந்த சிவ வேடத்தை சிவமாகவே தொழுவார்கள். யாரு சீவன் முத்தர்களுக்கு சொன்னது இது, அவர்களுக்கே சொல்லும் போது நமக்கு கேட்கவே வேண்டாம். ஆலயம் தானும் அரணென தொழுமே சிவனவே தொழும் என்று சொன்னார். அப்போ அறிவு இச்சை செயல் மூன்று இருக்கின்றன. அவருடைய அறிவு எப்படி சொல்லியிருக்காரு, எங்க விடைக்கும் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அம்மலங்கடியே என்று சொன்னாரே, மும்மலங்களையும் நீக்குகங்கும் போது அது அறிவின் செயல். மும்மலங்களையும் சாராதிருத்தல் அப்படின்னா இந்த ஆன்ம அறிவு சிவஞானத்தையே சார்ந்திருத்தல், அது அவருடைய அறிவின் செயல். இச்சையின் செயல் என்னன்னா அன்பரோடு மறியி, அன்பரோடு கூடுதல். அன்பர்களை பார்த்த உடனே ஒரு ஆர்வம் வந்து அவர்களோடு கூடுதல், மெய்யன்பரோடு கூடுதல், அது இச்சை செல்கின்ற விதம் அது. கிரியை செல்கின்ற விதம் என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்தையும் வேடத்தையும் அரணனவே தொழுதல், அப்படி தொழுதல் தான் கிரியை செல்கின்ற இடம். ஆக அறிவு செல்கின்ற இடம் மும்மலங்க பற்றை நீக்குதல், இச்சை செல்கின்ற இடம் அன்பரோடு கூடுதல், கிரியை செல்கின்ற இடம் வேடத்தையும் ஆலயத்தையும் அரணினவே தொழுதல் என்று இப்படி சிவஞான சுவாமிகள் இது மூன்றையும் காட்டுகின்றார். நூல் கருத்து என்னன்னா, அவர்களுடைய அறிவிச்சை செயல்கள் எப்படி உலகத்தில் செல்லும் போது எப்படி செல்லும். இப்ப அன்பர்களை பார்த்தாங்கன்னு வைங்களேன், சிவமாக தானே பார்க்காங்க, ஆலயத்தை பார்த்தாலும் சிவமாகத்தான் பார்க்கின்றார்கள். எனவே வேறு வேறு விடயம் நினைச்சிட வேண்டாம், அன்பர்கள் வேறு அன்பர்கள் ஒரு விடயம், ஆலயம் வந்து வேறொரு விடயம் நினைச்சிட வேண்டாம். அவர்கள் வந்து தனித்தனி விடயமாக பார்க்கவில்லை, அன்பர்களை பார்த்தாலும் சரி ஆலயத்தை பார்த்தாலும் சரி சிவமாகத்தான் பார்க்கின்றார்கள். எனவே ஒரே விடயம்தான், ஒரே விடயத்தில் தான் அவருடைய அறிவிச்சை செயல்கள் செல்கின்றன என்பதை அங்கே அருமையாக காட்டினார். அவர்கள் நிலை எப்படி இருக்கும் என்றால், உலகத்தவர்களுக்கு அவர்கள் என்ன சொல்வார்கள், தாம் அடைந்த பயனை உலகத்தவர்களும் அடைய வேண்டும் என்ற நிலையிலே உலகத்தவரிடம் அவர்கள் தெரிவிப்பார்கள். மனிதர்கள் இங்கே வம் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். கனி கொடுத்தால் உண்ணவும் வல்லிரை, கனி கொடுத்தால் உண்ண மாட்டேங்கிறீங்களே, ஈசனாக இந்த கனியை உண்ண வேண்டாமா அப்படின்னு நமக்கு வந்து இப்படி ஒரு நிலையிலிருந்து சொல்றார் யாரு, அப்பர் சுவாமிகள் உலகத்தவரிடம். ஆனால் தன்னை போன்ற பிற அடியார்களிடம் அவருடைய நிலை எப்படி இருக்கின்றது, இப்படி உலகத்தவர்களுக்கு தான் பெற்ற இன்பத்தை அவர்கள் பெற வேண்டும்னு ஒரு நிலையில இருந்து கொண்டு ஆச்சார நிலையில் இருந்து கொண்டு அறிவுரை வழங்குகின்றார்கள் உலகத்தவர்களுக்கு. ஆனால் தம்மை ஒத்த அந்த ஞானிகளிடம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள், அதே பதிகத்தில் பாருங்க, தனித்து குறுந்தொகைன்னு நினைக்கிறேன் இது அப்பர் தேவார அஞ்சாம் திருமுறையில், மனிதர்கள் இங்கே வம்மின், மனிதர்கள் இங்கே வம் ஒன்று சொல்லுகிறேன் இருக்கு இல்லையா, அந்த அதே பதிகத்தில் சொல்லுவார். அடியார்கள் கூட சொல்லும்போது சொல்லுவார், புழுவுக்கும் நான்கு குணம் எனக்கும் அதே, புழுவுக்கு இங்கு எனக்குள்ள பொல்லாங்கில்லை, புழுவுக்கு நான்கு குணம் அது என்னதுன்னா, ஒரு முயற்சி செய்யும், உணவை உண்ணும் பொருட்டு ஒரு முயற்சி செய்யும், இந்த முயற்சி செய்தல் அது ஒரு குணம், அப்புறம் அந்த உண்ணுதல் உறங்குதல் இன்ப துன்பங்களை அனுபவித்தல், இப்படி நான்கு குணம் இருக்கு, முயலுதல் உண்ணுதல் உறங்கல் இன்ப துன்பங்களை அனுபவித்தல் சொல்லிட்டு அதே நான்கு குணம் எனக்கும் இருக்கின்றது. ஆனால் உணவின் பொருட்டு பிறரை வஞ்சிக்கின்ற குணம் அதிடம் இல்லை இல்லையா, தன்னை மதித்து பிறரை தாழ்த்துகின்ற குணம் அதிடம் இல்லை. புழுவுக்கு எங்க எனக்குள்ள பொல்லாங்கில்லை, புழுவினும் கடையனேன் புடிதந்தமர் குழுவுக்கு எவ்விடத்தே சென்று கூடுகேன்னு சொல்லி சொல்வார் இல்லையா. அப்ப ஞானிகள்கிட்ட வந்து எந்த நிலையில வச்சார், அவர்கள் அவர்கள்கிட்ட நான் எங்க போக முடியும், புழுவினும் கடையனேன் அவர்களோடு சென்று கூட முடியுமா என்று எந்த நிலைக்கு வருகின்றார் பாருங்கள். ஆக ஞானிகளோடு அவர்கள் தனி குறுந்தொகையா ஐந்தாம் திருமுறை, ஞானிகள் நிலையை வைத்து பார்க்கும்போது தம்மை புழுவினும் கடையன் என்று சொல்கின்றார். ஏனைய மனிதர்களுக்கு சொல்லும்பொழுது அவர் மனிதர்கள் இங்கே வம் சொல்ற ஒன்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி, ஆக அவர்கள் யாருக்கு அடங்குகின்றார்கள், எப்படி அடங்குகின்றார்கள் ஞானிகளிடத்திலே, குமரசுவாமிகள் பண்டாரமணி கோவை அதெல்லாம் சொல்ல முடியாது, கூட்டத்தில் பேச முடியாது, அப்படிப்பட்ட இடம் அதெல்லாம் வந்து இல்லையா, இந்திர பதவியும் வேண்டாம், நான்முக பதவியும் வேண்டாம், திருமால் பதவியும் வேண்டாம்ட்டார் இல்லையா, என்ன வேணும்னு கேட்டுக்கார் நீங்களே பார்த்துக்கோங்க, சொல்ல முடியாது, அவ்வளவு அருமையான இடம் அதெல்லாம் வந்து அந்த அடிமைத்திரத்தின் தலை நிற்கின்றார் அவர்லாம் வந்து, அதான் ஞானிகளுடைய இயல்பு அதெல்லாம் வந்து இல்லையா. அதே பண்டாரமணி கோவில் இன்னொரு இடத்துல அருமையா சொல்வார் என்ன அப்படின்னா, பல்லுயிர் தொகுதியும் பயன் கொள்ளும் பொருட்டு எல்லாம் உயிர் தொகுதிகளும் பயன் கொள்ளட்டும் அப்படின்னு நினைச்சு சுவாமி ஒரு காரியம் பண்ணார், என்ன சுத்தமாயில பண்ணாராம், குடிலை என்னும் தடவயல் நாப்பன் வேதம் என்னும் பாதவம் வளர்த்தனைபார், எப்படி வளர்த்தா தெரியுமா, அருள் வித்திட்டு, அருள் வித்திட்டு கருணை நீர் பாய்ச்சி வேதம் என்னும் பாதமம் வளர்த்தனைனர். ஆக வேதத்தை பற்றி குமரசுவாமிகள் எப்படி சொல்லியிருக்கின்றார் நாம் அதெல்லாம் உணர வேண்டும். வேதம் என்னது அப்படின்னா அருளாகிய வித்திலிருந்து வந்தது இல்லையா, கருணை நீர் பாய்ச்ச பாய்ச்ச அது வளர்கின்றது, அதுல உள்ளது அது அந்த வேதம் வச்சிருக்கிறது போற எம்பெருமானுடைய கருணையை தான் தேக்கி வச்சிருக்கின்றது இல்லையா. பாதவம் அதனில் படுபயன் பலவே, அதுல எத்தனையோ பயன்கள் இருக்கின்றன, ஒவ்வொருவர் ஒவ்வொரு பயன்களை கொண்டார்கள், இறை கொண்டு ஓந்தனர் சிலரே பலரே, இதெல்லாம் மெஜாரிட்டியா தானே, நம்ம தானே சிலதா இருக்கும், இலை கொண்டு ஓந்தார்கள், ஆஹா இலை என்ன சுவையா இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு, இலை ஒரு இலையை விட்டுட்டு இலையாத ஒண்ணாது தளிர சாப்பிட்டு பார்ப்பான் அப்படின்னு அடுத்த, அதை விட சுவையா இருக்கின்றது இலை இலைன்னு கேட்பான், தளிர் கொண்டு ஓந்தனர் பலரே, இப்படி அரும்பு மலர் பிஞ்சு காய் இப்படி சொல்லி இல்லையா, இலை தளிர் அரும்பு பிஞ்சு காய் மலர் பிஞ்சு காய்னு ஆறு உறுப்புகள், அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு வயப்ப இப்படி ஒவ்வொன்னா பிடிச்சிட்டு இருந்தார்கள். அந்த வேதமாகிய பாதவத்திலே உச்சியில் என்ன இருந்தது, அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு வயப்ப ஓரும் வேதாந்தம் என்று உச்சியில் வலுத்த ஆறா இன்ப அருங்கனி பிடிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அருந்தினர் சிலரே. ஆக அந்த வேதமாகிய மரத்திலே கனியாக இருப்பதுதான் அந்த வேதாந்தம் உபனிடதம், அந்த உபனிடதத்தின் சாராக இருப்பது சைவ சித்தாந்தம், வேதாந்த தீங்கனியின் சாராக இருப்பது சைவ சித்தாந்தம், அந்த சாற்றை கொண்டவர்கள். கனியை வச்சுக்கிட்டே சிரமம் விளையாண்டுட்டு இருக்கான், அதை தடவிட்டு உருட்டிக்கிட்டே இருக்கான், உள்ள சார் இருக்குன்னா ஒத்துக்கிட மாட்டேங்க, இல்லையா? அதனுடைய சாணை கொண்டவர்கள் சைவ சித்தாந்திகள் தான். ஏகான மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்கான, உருட்டிக்கிட்டு இருக்கட்டும் வரட்டும். அதனுடைய சாறை உண்டவர்கள் சைவ சித்தாந்திகள், அவர்கள் மிகச் சிலரே நான் கேட்டீங்களா? அப்படி சைவ சித்தாந்தனுடைய பெருமையை அங்கே அப்படி சொல்லியிருக்கின்றார். ஆக நாம் வந்து என்ன அப்படின்னா, அந்த சாறு தான் நமக்கு வேண்டியது, ஆனா அந்த சாறை கொடுப்பது அந்த பாதவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மரம் இருக்க போய் தானே கனி எல்லாம் வருகின்றது. ஆகவே அதுல பாருங்க, அந்த வேதம் என்பது வடமொழியில் உள்ளது. அந்த கனியின் சாராக இருப்பதென்ற சைவ சைவ சித்தாந்தம் அது வடமொழி ஆகமங்களிலும் இருக்கின்றது, தமிழ் மொழி ஆகிய திருமுறைகளிலும் இருக்கின்றது, அப்புறம் என்னது தமிழ் மொழி சாத்திரங்களிலும் இருக்கின்றது. அப்போ தமிழ் மொழி வடமொழி எல்லாம் கலந்துதான் அந்த மரம் இருக்கு. அந்த ரெண்டுக்கும் வித்து என்னது அருணாக வித்து, திருவருள் தான் வித்து. அப்ப திருவருளாகிய வித்துல இருந்துதான் வடமொழி தமிழ் மொழி எல்லாம் வருகின்றது. எல்லாத்துக்கும் மூலம் அந்த திருவருள் தான். ஆகவே அந்த விதைய பரஞானம் நாங்க, அந்த அருளாகிய விதைய பரஞானம் நாங்க, இந்த மரம் கனி எல்லாத்தையும் அபரஞானம்னு சொன்னாங்க. மரத்தையும் குறிப்பாக அந்த கனி சாறு ஆகமத்தை அபரஞானம் நாங்க இல்லையா, அப்படி அருமையா சொல்லியிருக்காங்க. ஆகவே இருமொழிக்கும் ஒரே, அந்த இருமொழிக்கும் ஒரே அருள் தான் வித்தாக இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் குமரசுவாமிகள் சொன்ன இருமொழிக்கும் கண்ணுதலார் முதற்குறவர் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது இல்லையா. இல்லை இருமொழியும் நிகர் என்னும் இதற்கையும் உளதேயோ என்று சொன்னார். அதுதான் குமரசுவாமிகள் சொன்னார், வடநூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர்சன் நாவினின்று காக்கும் கருணைக் கடலே என்று சகலகலாவளி மாலையிலே சொல்லியிருக்கின்றார். ஆக குமரசுவாமிகள் இவ்வளவு தூரம் சொன்னார்களே, இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அந்த ஆறா இன்கா இன்ப அருங்கணி விழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அருந்தினர் சிலரேன்னு சொன்னார்களே, ஆனா ஒன்னு நினைச்சுக்கணும், அவர்கள் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் வெவ்வேறு இருந்தும் படிப்பார் பொன்னம்பலத்தாடும் எம் தலைவா என்பார் அவர் முன் அரிப்பாய் நாயே நிற்பேனோ என்று அந்த அடிமைத்திரத்தை அப்படி உணர்த்துகின்றார். அவர் முன் நிற்க முடியுமா அடியேன்னு சொல்றார். அப்போ அதுதான் அதுதான் இந்த நிலை வருவது அரிது. சொன்னார் தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் ஜமயஞ்சாரும் ஊழ்வரல் அரிது. சுந்தரமூர் சுவாமிகளை அடியார்கள்லாம் போய் வரவேற்கின்றார்கள். திருவாரூர் வந்த உடனே திருவாரூருக்கு வருகின்றான்னு சிவருமானே வந்து அசரியா சொல்லியாச்சு. அடியார்கள்லாம் அதேப்பா சுந்தரமூர் சுவாமிகள்லாம் சிவருமான்னு சொல்லிட்டு அப்படி சிவமாவே கருதி வரவேற்க அங்க வந்து இருக்கின்றார்கள். அந்த நிலையில வந்து சுந்தரமூர் சுவாமிகள் என்ன நிற்கின்றார் அப்படின்னா, அவர் வந்து தாம் ஒரு பெரிய சிவனடியார் என்று கருதிதானே எல்லாரும் வரவேற்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அங்க நினைக்கல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அத்தன் இருப்பதும் ஆரூர் அவன் எம்மையும் ஆழ்வரோ கேளீர், நீங்க தாயா கேள் சொல்லணும், அவன் எம்மை போன்றவர்களையும் ஆட்கொள்வானா அப்படிங்க. சிவருமானால் எத்தனையோ விளையாட்டுகள் ஆட்கொள்ளப்பட்டவர் இல்லையா. சிவருமான் தேடி வந்து இந்த நம்பி ஆறுவன் என்னது வழி வழி அடிமை அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொல்லணும்னா இல்ல, இன்னிசைவினர் யாழினர் ஒருவாள், இருக்கோடு சோத்திரம் எம்பினர் ஒருவாள், துன்றிய மினைவினர் கையினர் ஒருவாள், தொழுகையர் அழுகையர் தோள்கையர் ஒருவாள், இப்படி சிவருமான ஒவ்வொருத்தரும் கூட்டிட்டு இருக்காங்க. சிவருமான் ஆட்கொள்ளாமல் போகின்றானேன்னு சொல்லி எய்தவந்திராதார் எரியிற்பாயவும் மாலதவாகி மயக்க மீதியும் பூதனமதனில் புரண்டு விழுந்தலையும் காரிசை தோடி கடல்முகமண்டி நாதநாத என்று அழுது அரற்றி இப்படி அழைத்துக் கொண்டிருக்கார் சிவருமான. இங்க என்ன பண்றார் சிவருமான், இவருக்காக வேண்டி இங்க நிலத்திலே நடந்து வந்து எல்லாரும் கேட்டுக்கோங்கய்யா, இவன் என்னுடைய வழி வழி அடிமை அப்படிங்கிற ஆட்கொள்ளப்படலையேன்னு ஒரு கூட்டம் எங்கிட்டு இருக்கு. இங்க சிவருமான் நம்பியாரூர் வந்து இவரின் வழி வழி அடிமை வழி வழி அடிமைங்கார். அப்ப அந்த ஆன்மா செய்துள்ள தவம் வந்து எப்பேற்பட்ட தவம் பாருங்க. அப்பேற்பட்ட அந்த ஆன்மா என்ன சொல்லுது, ஐயா எல்லாரும் நான் வரவேற்கேங்களா, அடியனையும் அவன் ஆட்கொள்வானா கேட்டு சொல்லுங்க. அண்ணன் இருப்பதும் ஆரூர் அவன் என்னையும் ஆழ்வரோ கேளீர், எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீருங்க. அதான் அங்க அடிமை திறங்கிறது அதுதான். ஆகவே அவர்கள் உலகத்தவர்களிடம் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் என்று தம்மை ஒரு ஆச்சாரிய நிலையில் வைத்து உலகத்தவர்களுக்கு ஞானம் வழங்குவார்கள். அடியார்களிடம் அவர்கள் அடியவர்களை சிவமே, ஏன் இப்படி அடியார்கள்ட்ட ஏன் இப்படி நடக்கின்றார்கள், அடியார்கள் வேறு சிவம் வேறுன்னு அவர்கள் கருதல, சிவம் முன்னால் தன்னை தாழ்த்தத்தானே வேண்டும், எனவே அவர்களை சிவமாகவே கருதி தாம் அடிமையாகவே அவர்களிடம் நடக்கின்றார்கள். சிவநிலை எய்தாதவர்களே எய்திருக்கும்படி அறிவுரையும் சொல்கின்றார்கள். இதுதான் அவருடைய இயல்பு. ஆக இந்த நிலையிலே நாம் இந்த 12 சூத்திரத்திலே பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த ஏன் இதெல்லாம் செய்கின்றார்கள் இவர்கள் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் வைங்களேன், இதெல்லாம் ஏன் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா, 11 சூத்திரத்தை சொன்னார் பாத்தீங்களா, அவன் செய்கின்ற உபகாரத்தை மறந்துடக்கூடாது, அதுல அயர்ச்சி வந்துடக்கூடாது, அந்த அயர்ச்சி வராத அன்பு பெருகினாதான் அந்த இன்பத்தை உணர முடியும், அயரா அன்பின் அரண்கள் செலுமேன்னு சொன்னார் பாத்தீங்களா. அந்த அயராமை தொடர்ந்து நிக்கணும், அயர்ச்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் வந்து இப்படி செய்கின்றார். அப்ப அந்த ஒத்தவர்கள் ஒன்றாக பழக வேண்டும், கற்றாரை கற்றாரே காமுறுவர் சொல்றது தானே இல்லையா. அதுபோல சீவன்முத்தர்கள் இன்னொரு சீவன்முத்தர்களை காணும்போது அவருடைய நிலை அப்படி இருக்கும். நம்முடைய சம்பந்தர் பெருமானும் அப்பர் பெருமானும் சந்தித்த நிலையெல்லாம் எப்படி இருந்தது, நம்முடைய சேரமான் பெருமான் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சந்தித்த நிலையெல்லாம் பெரிய புராணத்திலே எவ்வளவு அருமையாக இருக்கின்றது. இனிமே நீங்கள் பெரிய புராணத்தின் அந்த பகுதியெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு 12 சூத்திரம் உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். அடியார்கள் ஒரே ஒரு சந்திக்கும் போது எப்படி சந்திப்பார்கள்? அந்த இடத்தெல்லாம் சுவாமிகள் எடுத்து காட்டுவார். சம்பந்தரும் அப்புறம் சந்திக்கின்ற இடம்லாம் ரொம்ப அருமையான இடம் இல்லையா? நாம வந்து ஒரு ஒரு சமயம் நினைக்கலாம், அவர்கள்லாம் நம்ம காலத்துல அந்த மாதிரி அருளாளர்கள்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், அதுக்காக ரொம்ப வருந்த வேண்டாம் சொல்வார். என்ன, அவர்கள் அருள் வைத்த பாசுரங்களை பார்க்கக்கூடிய ஒரு பிறவி நமக்கு வாய்த்திருக்கின்றதே, அதை நினைச்சு நம்ம வந்து மகிழ வேண்டுமே ஒழிய, அவற்றை படித்து சிந்திக்க வேண்டிய கடமையே நமக்கு இருக்கின்றதே, அதற்கே நமக்கு நேரம் போகவில்லை. ஆகவே இதிலே வீணாக வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம், அதை நியமமாக திருமலைகளை ஓதிக்கொண்டுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் சொல்வார்கள். அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு நிலை அந்த அணைந்தோர்கள். அணைந்தோர்கள் என்றால் சிவனிடம் சிவமாகவே ஒன்றுபட்டு முத்தி அடைந்தவர்கள். அணைந்தோர்னா முத்தி பெற்றவர்கள் தான் அர்த்தம். அந்த அணைந்தோர் தன்மையை தான் இங்கே அருமையாக சொல்கின்றார் நம்முடைய மெய்கண்டார். இனி வந்து இதை எப்படி சொல்வாங்க அப்படின்னா, இந்த தொழுமே என்பதை இரட்டுரம் அழிந்து கொள்வார்கள். இந்த சீவன் முத்தர்கள் வந்து இப்படித்தான் இருப்பார்கள் சொல்றது ஒரு ஒரு முறை. என்ன அப்படின்னா, அவர்கள் மும்மணங்களையும் பற்ற களைவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், சிவனடியார்களோடு கூடுவார்கள். அப்புறம் அடியாருடைய திருவேடத்தையும் சிவாலயத்தையும் சிவனினவே வழிபடுவார்கள். இது ஒரு பொருள் முறை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மெய்கண்டார் அந்த சிவன் முத்தர்களுக்கு ஆணையிடுவது போல் சொல்வார். ஏன்னா பவனணி வன்பகை கடந்த தவர் அடிபுனைந்த தலைமையோன் அல்லவா? எனவே ஏன்னா அவரால் சிவன்முத்தி பெற்றவர்கள். ஆக அவர் என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்வார்னா, மும்மலங்களையும் களைக, அன்பர்களோடு கூடுக, பத்தர்களது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் எனவே கண்டு வழிபடுக அப்படின்னு அதிகாரத்தை சொல்வார். அப்ப நம்ம நினைப்போம், சிவன்முத்தர்களுக்கு சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்த இடத்துல அப்படின்னா சிவமுத்திரம் அப்படித்தான் இருப்பார்கள், சொல்லாமலே அப்படித்தான் இருப்பார்கள். இருந்தாலும் ஏன் சொல்கின்றார்கள் என்றால், அவர்கள் மெய்ப்பொருளாகிய சிவத்தை உணர்ந்தவர்கள். அது உணர்ந்த பிறகும் கூட இந்த உலகத்திலே இந்த உடம்போடு கூட இருக்கும் வரை அந்த பிராரத்த கன்மம் வந்து வராம இருக்காது, ஆனா வரும் உடல் ஊழாய் கழியும் சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த அயரா அன்பு இருக்கின்றதே 11 யுத்தத்தில் அயரா அன்பு. அது ஒரு காலத்திலே ஒரு அயற்சி நேர்ந்தால், அயற்சி நேர்வதற்கு வாய்ப்பே கிடையாது, மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமேட்டாக. ஆனா இந்த உலகத்தில் வாழும் வரை, இந்த உடல் சார்பு நீங்க பரமுத்தி நிலை போயிட்டுதுன்னா பேச்சுக்கே இடம் இல்லை. எந்த இணங்குக கூடுக ஒன்னு சொல்ல வேண்டாம், சிவத்தையே சிந்திக்கன்னு சொல்ல வேண்டாம், அந்த வாய்ப்பே கிடையாது. என்ன, ஆனா உடலோடு கூடி இருக்கும் வரை இந்த உடலை வந்து இந்த பிராரத்த கன்மம் தாக்குகின்றது. அப்ப ஒரு கால அவர்கள் அந்த உடல் சார்புக்கு வந்தாலும் வந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கின்றனர், வரமாட்டார்கள் இல்லையா? அப்படி ஒரு இடம் இருப்பதனாலே அப்படி சொல்கின்றார். அவ்வளவுதான், அப்படி யாரும் வந்ததாக கிடையாது. அந்த நிலையில் விட்டுட்டு திருப்பி பிறவிக்கு வந்ததாக யாரும் கிடையாது. இருந்தாலும் சொல்லி வைக்கின்றார். அது ஞானிகளுடைய இயல்பு அப்படித்தான். ஞானிகள் எல்லாருமே அப்படித்தான் சொல்கின்றார்கள். நிலையாமை சொன்னார் வள்ளுவர், எல்லாம் நிலையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன இவற்றோட சார்பு, விட்டு விடுனார். அடுத்த அதிகாரத்தில் துறவு சொன்னார், விட்டதான் விட்டுட்டு சும்மா இருக்கும் இல்ல, மெய்ப்பொருளை பற்று, அந்த மெய்ப்பொருளை உணர்னாரு, மெய் உணர்தல்னாரு. மெய்ப்பொருளை உணர்ந்த அந்த நிலையிலே அதுக்கப்புறம் அவாவிருத்தல் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அப்ப நாம் அதை சிந்திக்க வேண்டும். என்ன, மெய்ப்பொருளை உணர்ந்து பிறகும் நீ இந்த உடலோடு கூடி பிரபஞ்சத்திலே இருந்தா என்றால், உடலோடு கூடினா வெளியே பார்ப்பவர்களுக்கு, அவரை உடல் சார்பை கொள்ளல, உலகத்திலே இருந்தால் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து இந்த அவாங்கிற ஆகாமையும் வந்துடக்கூடாது. அங்க அவாங்கிற அந்த இச்சை சிவத்திலே நிகழ வேண்டும், அன்பர்களோடு தான் அந்த இச்சை இருக்க வேண்டும். உலகத்திலே உனக்கு இச்சை கொள்வதற்கும் பொருள் இருக்கின்றது அப்படிங்கிற சிவபெருமான், என்ன அன்பர்கள் மீது இச்சை கொள் செய்வதற்கும் கிரியை இருக்கின்றது, ஆலயத்தையும் அன்பர்களையும் அன்பர்களது வேடத்தையும் சிவமனவே கண்டு வழிபடு, அதான் உனக்கு கிரியை. அறிவுக்கு வேலை இருக்கின்றது, மும்மன சார்பு தாக்காமல் பார்த்துக்கொள், இதான் உனக்கு அறிவிச்ச செயல் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த அவாரத்தில் முதல் குரலே சொல்லிட்டார், அவா என்ப, எதை எதை அவான்னு சொல்வார்கள் தெரியுமா அப்படிங்கிற, என்ன அவா என்ப, எல்லாருக்கும் எஞ்ஞான்றும் எல்லாருக்கும் அப்படின்னு ரெண்டு வார்த்தை போட்டிருப்பார். எல்லாருக்கும் அப்படிங்கும் போது மெய் உணர்தலுக்கு அடுத்தால வச்சிருக்காரு, மெய் உணர்ந்தவர்களுக்கும் இந்த அவாங்கிறது வந்துடக்கூடாது, வந்த தவா பிறப்பினும் வித்துட்டார். அவை அவர்களுக்கு அது வரக்கூடாது அல்லவா, அதற்காக வேண்டி சொல்லி வைத்தார். அப்படி இருட்டுற மொழிதல சொல்வார்கள், ஆனா அப்படி வராது, சொல்லி வைத்திருக்கின்றார்களே அப்படி வராது, அவர்கள் அந்த நிலையிலே உரைத்து நிற்பார்கள். அதைதான் நம்முடைய நாயன்மார்களுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொருவரே ஒவ்வொரு மதமாக ஆட்கொள்கின்றான். சுந்தரமூர் சுவாமிகள் மேல வந்து அவர்கள் ஏர்வன் கழிக்காமல் நாயனார் வந்து ஒரு சினம் கொண்டார் அப்படின்னா, அது ஏர்வன் கழிக்காமல் நாயனார் உள்ளவர்கள் அந்த சினம் கொள்வதற்கு வந்து தகுதி இருக்கின்றது. இப்ப என்ன சிவமானி தூதா விடுத்தாரா, அது எப்படி விடலாம்னு நாம் போய் கேட்டோம்னா அது அபராதமா போயிரு. அது ஏர்வன் கழிக்காமல் நாயனார் கேட்கலாம். அப்ப தெளிவிக்கிறதுக்கு சிவமானே விரும்புகின்றார், ரெண்டு பேரையும் சந்திக்க வைக்கின்றார். விட போறதில் அவர் ரெண்டு வரையும் விட்டு உண்மையை உணர்த்துகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தன்மையை அவருக்கு உணர்த்துகின்றார் இல்லையா? அது மாதிரி விரண்மென்ற நாயனார் சொன்னார்னா அதை சொல்லக்கூடிய உண்மை அவருக்கு இருக்கு. அதனாலதான் சிவபெருமானே கட்டளையிட்டார் திருத்தொண்டு தொகைப்பாடுன்னு சொன்னார். ஏன்னா ஒரு சுத்தி கடைசியில் நமக்கு திருத்தொண்டவர் கிடைக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக வேண்டிய எல்லா வேலையும் பண்ணுறார். அங்க கைலாயத்திலே பண்ணியாச்சு, மாதர் மேல் மனம் போக்கினார் அங்கே, அது தொடங்கியாச்சு. சுத்தி கடைசியில் சரி இங்க வந்தாச்சு, மாதவம் செய்து தந்திசை வாழ்ந்து இங்க அவதாரம் பண்ணியாச்சு. அவதார நோக்கம் என்ன? திருத்தொண்டவை தரணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும். அப்ப அடியாரருக்குள்ள அப்ப அடியாரருக்கும் அடியாருடைய பெருமையும் உணர்த்திய மாதிரி ஆயிடுச்சு. அப்படி உணர்த்துகின்ற உணர்த்தி திருத்தொண்ட தொகை நமக்கு தருகின்றார். அந்த திருத்தொண்ட தொகையின் ஐயா அவர் சண்முகையா அவர்கள் அருமையாக சொன்னார். ஒவ்வொரு சொல்லையும் சுந்தரமுக சுவாமிகள் எப்படி அருமையாக பெய்திருக்கின்றார்கள். அந்த திருத்தொண்ட தொகையை நாம் அதை ஓதி ஓதி அதன் மூலம் பெரிய புராணத்தையும் சிந்தித்து இந்த 12 திருத்தத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இது ஒரு தொடக்கம் தான், இந்த மாதிரி வகுப்புகள்லாம் ஒரு தொடக்கம். இது தொடர்ந்து இந்த பணி இனிமேல் விரிவாணியை செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்றால், இதை வந்து நீங்கள் வந்து வாராந்திர வகுப்புகள் மூலமாக பாடமாக கேட்டு சிவஞான சுவாமிகள் உரையெல்லாம் படித்து சித்தியார் சிவஞான சித்தியார் முக்கியமாக படிக்க வேண்டியது, அப்புறம் சிவபிரகாசம் இதெல்லாம் படித்து சிவஞான போதத்துக்கு திருப்பி நீங்க வரணும். வந்து அப்ப சிவஞான சுவாமியுடைய உரை சிற்றுரை மாபாடி எல்லாம் படிக்கும்போது இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன, அடிப்படை மாத்திரமாக தான் நம்ம பார்த்திருக்கின்றோம். அப்படி வரும்போது 12 படிக்க வரும்போது நீங்க அதை அந்த 12 திருமுறையோடு நீங்க ஒத்துவைத்து பார்ப்பீர்கள் என்றால் இங்க வந்து இது இலக்கணமாகவும் அது அப்படியே இலக்கியமாகவும் அருமையாக உங்களுக்கு அது விளங்கும் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே பெரும் ஒத்துழைப்பு கொடுத்து நான் முயன்றவரை இந்த சிவஞான போதத்தை விளக்கினேன். நீங்கள் பெரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த 12 சூத்திரங்களையும் பொறுமையாக செவிமடுத்தினருக்கு அடியன் மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதையே அரகர மகாதேவா.